இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். மத்தேயு 24 15 18 வரை வாசிப்போம்.
மேலும் பாழாக்குகிற அருவத்தை குறித்தும் தானியம் திருகுதற்கு சொல்லியிருக்கிறானே. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் பசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது யூதாவிலும் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாக்கி நடிப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலிலே இருக்கிறவன் தன் வஸ்திரங்கள் எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன்.
போதும். பாழாக்கும் அருவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது செய்யக்கூடிய காரியங்களை ஒவ்வொன்றாக தேவன் வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த வரிசையில் யூதாவில் இருக்கிறவர்கள் மலையில் கோடி போக கடவர்கள் நாம் பார்த்துட்டோம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாவது எடுப்பதற்கு இறங்காது இருக்கிறவன் கடவன், அதையும் பார்த்தாச்சு. இன்றைக்கு வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாது இருக்க கடவன் என்கிற தலைப்பை நாம் சிந்திப்போம். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காது இருக்க கடவன். அப்படின்னா மேல் வீட்டில் இருக்கிறவன் கீழ் வீட்டில் எதையாவது எடுப்பான், என்ன பொருள்னு தெரியாது. அப்படின்னா பசுத்தாவியை பெற்றவர்கள் பின்மாற்றத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், அது என்ன காரணம்னு சொல்லி தெரியாது. அப்படி பரிசுத்தாவியினுடைய அனுபவத்தை பெற்றவர்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே மேலே வளர்ந்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அவர்கள் பூமிக்குரிய காரியங்களிலே இறங்கி வரும் பொழுது எந்த காரணத்தையாவது சொல்லி இறங்கி அவங்க வந்துடுவாங்க. அப்படி வந்து தங்களுடைய பரிசுத்தாவியை அவர்கள் நஷ்டப்படுத்தி விடுவார்கள். ஆனால் வயலில் இருக்கிறவன் அவனுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வஸ்திரம் ஒன்று தான் வீட்டில் வச்சுட்டு போயிருக்கிறான், பாக்கி எல்லாத்தையும் அவன் விட்டுட்டான். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாது இருக்க கடவன். ஊழியம் செய்கிறவனுக்கு ஒரே ஒரு பொருள் தான் வீட்டில் இருக்குது, அது என்னன்னு கேட்டிங்கன்னா வஸ்திரம். மற்ற எல்லாத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டான். நான் ஆண்டவருக்காக குப்பையும் தூசியும் என்று எல்லாத்தையும் ஒதுக்கிட்டான். ஆனால் ஒரே ஒரு வஸ்திரம் மட்டும் இருக்குது, அதை வந்து அவன் அடிக்கடி எடுத்து போட்டுக்கணும். ஊழியத்திலே ஒரு வஸ்திரம் இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஊழியத்தில் நீதியின் வஸ்திரம் கொடுத்துருக்காரு, ஊழிய அழைப்பு கொடுத்துருக்காரு. அப்படியெல்லாம் இருந்தால் கூட அவன் வீட்டுக்கு வந்து தனக்குன்னு ஒரு வஸ்திரத்தை வச்சுருக்கிறான். அந்த வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு அவன் அடிக்கடி வருவான், வந்து போட்டு பார்த்துட்டு அளவெல்லாம் கரெக்டாக இருக்குதா, கலர்லாம் வாங்கி போச்சா, அதனால் துவைச்சி திருப்பியும் வச்சுட்டு ஊழியத்துக்கு போயிடுவான். போயிட்டு வந்து என்ன பண்ணுவான், திரும்ப வந்து அந்த வஸ்திரத்தை போட்டு
பார்ப்பான்,
சென்ட் அடித்து வச்சுட்டு போவான். இது ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற பிரசங்கம். ஆனால் ஊழியம் செய்யாமல் இருக்கிறவங்க இருந்தாலும் கூட ஜனங்கள் எப்படி ஊழியம் செய்கிறாங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். விசேஷமாக இது வந்து உபத்திரவ காலத்தில் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற நாட்களில் இந்த ஊழியக்காரங்களை நீங்கள் பார்க்கலாம். வயலில் இருக்கிறவன் அப்படின்னா வயலில் ஒரு வஸ்திரத்தை போட்டுட்ருக்கிறான், தனக்கு பிரியமான வஸ்திரத்தை வீட்டிலே ஒன்று வச்சுட்டு போயிருக்கான். யோவான் 7:16-18 வரை வாசிப்போம். யோவான் 7:16-18 வரை.
இயேசு அவருக்கு பிரயோத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினுடையதா இருக்கிறது, என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. உடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாக பேசுகிறோம் என்று அறிந்து கொள்வான். சுயமாக பேசுகிறவன் தன் சுய மகிமையை தருகிறான், தன்னை அனுப்பினவர் மகிமையை தருகிறவனோ உண்மையுள்ளவனா இருக்கிறான், அவனிடத்தில் அணுவில்லை.
போதும். இப்போ தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷனாக இருந்தால் அவன் என்ன பண்ணுவான், அவன் உண்மையுள்ளவனாக இருக்கிறான். வசனம் சொல்லுது தேவனுடைய இல்லை, நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாக பேசுகிறேன் என்று அறிந்து கொள்வான். ஆனா தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. எப்படி உண்மையா
இருப்பான்?
சொல்ல மாட்டான். இங்க வந்து வஸ்திரம் எடுக்கிறக்கெல்லாம் திரும்பி வர்றான், அதானே இப்ப பிரச்சனை.
இப்ப
சுயமாய் பேசுகிறவன் தன் சுயமயமை தேடுகிறான். அப்படின்னா சுயமாய் பேசுகிறவன் ஊழியத்தில், மனிதனால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்லது சுயமாக ஊழியத்துக்கு வந்தவர்கள், சொந்த கருத்துக்களை பேசுகிறவர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தன் சுயமயமை தேடுகிறான். சுயமயமை தேடுகிறான்னா ஜனங்ககிட்ட இருந்து மகிமையை தேடுவான். ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமைக்காக காத்திருப்பான். அதான் உண்மையுள்ளவனாக இருக்கிறான்னு சொல்றது. அப்போ வயலில் இருக்கிறவன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு திரும்பாது இருக்க கடவன்னா, வயலில் இருந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறவன் தன்னுடைய மகிமையை, சுய மகிமையை தேடுவதற்காக சபைக்கு வராமல் இருப்பான். ஆனால் மனுஷரால் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சுயமயமையை தேடுவதற்காக சபைக்கு அடிக்கடி வந்துட்டு இருப்பாங்க. வஸ்திரத்தை எடுப்பதற்கு திரும்பாது இருக்க கடவுன்னா, மனுஷரால் வருகிற மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக அடிக்கடி சபைகளுக்கு போகாதிருக்க கடவன். யோவான் 5:41-44 தேவனால் ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவர்கள். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ உண்மையாக தேவனுடைய நாமத்தினால் வந்திருக்கிற ஊழியக்காரங்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேறொருவன் தன் சுய நாமத்தினால் வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்போ எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரோடு ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி என்னை விசுவாசிப்பீர்கள்? அப்படின்னா ஊழியம் செய்கிறவங்க அநேக பேர் வந்து மனுஷர்கிட்ட தான் மகிமையை எதிர்பார்க்குறாங்க. அதுவும் மற்றவங்க எல்லாரும் அவங்கள வந்து என்ன பண்ணணும், நல்லா ஊழியம் செய்கிறீங்க பரவாயில்ல, நீங்கள் அப்போஸ்தலன் ஊழியம் செய்கிறீங்க, ஆண்டவர் உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் புகழணும். அப்படி மனுஷரோடு வந்து மனுஷர்கள் புகழும்படியாக அவர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வார்கள். ஆமாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிமை செலுத்திவாங்க. இப்படி வந்து இவர் வந்து இன்னொருத்தருக்கு ஒரு பட்டம் கொடுப்பார், அவர் வந்து இவருக்கு ஒரு பட்டம் கொடுப்பார். அப்படி வந்து வந்து ஜனங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களே மகிமையை தேடி அவங்களுக்கு அவங்களே அதில் திருப்தி அடைஞ்சிக்குவாங்க. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களோ அல்லது தேவனுடைய நாமத்தினால் வந்திருக்கிற யாரும் மனுஷர்கிட்டிருந்து மகிமையை தேட மாட்டார்கள். அவர்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமைக்காக எப்பொழுதும் காத்திருப்பார்கள். அப்படி மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியக்காரங்க இருந்தாங்கன்னா, அவங்க தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்க இல்லை, அவர்கள் தங்களுடைய சுயநாமத்தினாலே வந்திருக்கிறார்கள். ஆனால் ஊழியம் செய்யும்போது யாரையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி தங்களுக்கு மகிமையை எதிர்பார்க்கறத வச்சு தான் இவங்க வந்து உண்மையான ஊழியம் செய்கிறாங்களா அல்லது மனுஷருக்கு முன்பாக மகிமையை தேடுகிற ஊழியம் செய்கிறார்களாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால் விசேஷமாக உபத்திரவ கால ஊழியத்தில் இருக்கிற ஜனங்கள் மனுஷரால் வருகிற மகிமையை தேடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது, அவர்கள் தேவனால் வருகிற மகிமைக்காக காத்திருக்க வேண்டும். யோவான் 12:43-44 யோவான் 12:43-44 போதும். தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்பா ஆண்டவர் மனுஷனை மகிமைப்படுத்தினார்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா அதை விட மனுஷர்கள் மகிமைப்படுத்தணும். ஆமா, அப்படி தேவனுடைய மகிமை வேண்டாம். வயலில் இருக்கிறவன் திரும்பி வந்து தன்னுடைய வஸ்திரத்தை போட்டு மாலையெல்லாம் போட்டு சந்தன மாலையெல்லாம் போட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்காரு, அப்போஸ்தலர் ஊழியம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தி போட்டா கிட்டாலாம் எடுத்து அந்த போட்டாலாம் எடுத்துட்டு அதை கொண்டு போய் மற்ற இடங்களில் காமிச்சாதான் அவருக்கு சந்தோஷம். ஆனால் தேவனால் வருகிற மகிமை வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி போட்டாலும் எடுக்க மாட்டாங்க, மாலையெல்லாம் போட மாட்டாங்க, இப்படி சஃபாரி சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி நின்று நான் இந்த ஊழியம் செஞ்சேன் இந்த ஊழியம் செஞ்சேன் இத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க இத்தனை சபை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரவும் மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. தேவனுடைய நாமத்தினால் ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க செய்கிற ஊழியமெல்லாம் தேவனுடைய நாமத்தினால் எச்சரித்து அவர்கள் புத்தி சொல்லுவார்கள், அல்லது தேவனுடைய பிரமாணத்தை அறிவிப்பார்கள், அல்லது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்கள். இப்படி வந்து தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாமே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். அதனால் வந்து அந்த மாதிரி ஊழியக்காரங்களுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு யாருக்கு பிரியம் இருக்காது, நிறைய ஜனங்கள் வரமாட்டாங்க, அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு பேர் இருந்தாலும் சரி மூணு பேர் இருந்தாலும் சரி அந்த ஊழியக்காரனுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திச்சுட்டு இருப்பார், அதில் எந்த குறையும் வைக்க மாட்டார். என்ன போட்டோ எடுக்க மாட்டாங்க மாலை போட மாட்டாங்க அவ்வளோதான், அது நம்மளுக்கு பெருசு இல்லை இப்போ. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வால் போஸ்ட் அடித்து ஓட்டணும், மைக் செட்டு வைக்கணும், பெரிய ஸ்டேஜ் போடணும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணினாதான் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷனை போட்டு இப்படியெல்லாம் பண்ணினாதான் அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் வயலில் இருக்கிறவன் ஊழியம் செய்கிறவன் மனுஷரால் வருகிற மகிமையை எதிர்பார்க்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்தாங்கன்னா என்ன அர்த்தம், உங்கள் பலன் இந்த பூமியிலே அடைந்தாயிட்டுங்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், நீ தர்மம் செய்யும்போது வலது கை செய்கிறது இடது கை தெரியக்கூடாதுங்கிறாரு. அப்படி தெரிஞ்சாச்சுன்னா உங்கள் பலன் இங்கே அடைந்தாயிட்டுங்கிறாரு. அதே மாதிரி மனுஷன் ஊழியம் செய்யும்போது அவன் புகழை மனுஷர்கிட்ட தேடினானா அவனுடைய புகழ் இங்கேயே அடைந்தாயிற்று, அவனுடைய மகிமை மனுஷருக்கு முன்னாலே அவன் எடுத்துட்டான். அப்போ அதனால தேவனுக்கு முன்பாக அவர்களுக்கு மகிமை இல்லை, அல்லது தேவனுக்கு முன்பாக அவங்களுக்கு பிரதிபலன் இல்லை. அதனால நிறைய பேர் வந்து ஊழியம் செய்யும்போது அல்லது தேவனுடைய நாமத்தினால் எதையோ ஒரு காரியம் செய்யும்போது பலனை வந்து ஜனங்கிட்டையும் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஜனங்கிட்ட எதிர்பார்த்தாச்சுன்னா அவங்கள் பலன் அடைந்தாயிற்று, அவங்களுக்கு பரலோகத்தில் பிரதிபலன் இல்லை. நிறைய பேர் உண்மையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வலது கை செய்கிறது இடது கை தெரியாது, அந்த மாதிரி ஞானமாக செய்வாங்க, அவங்களுக்கு பிரதிபலன் பரலோகத்தில் இருக்குது. அப்படியாக நாம் நன்மை செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நீதி செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, தான தர்மங்கள் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய நாம மகிமைக்காக அதை செய்ய வேண்டும். ஜனங்களிடத்திலிருந்து மகிமையை எதிர்பார்க்கக்கூடாது. ஜனங்கள் நிறைய பேர் வரணும், அதனால ஜனங்களை காசு கொடுத்து நிறைய பேர் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. இப்படி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியம், அதனால் தேவனுடைய காரியத்தை செய்துவிட்டு மனிதர்களிடத்தில் மகிமையை தேடக்கூடாது. அப்படி தேடினால் அவருடைய பிரதிபலன் பூமியிலே அடைந்தாயிற்றுன்னு சொல்கிறாரு. அதனால் வயலில் இருக்கிறவன் அவன் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் தேவனால் வருகிற மகிமைக்காக காத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக அவனுக்கு மகிமை உண்டு. இந்த பூமியில் கிடைக்காமல் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சில ஆளுகள் கட்டளை கொடுத்து நீ போய் இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய்யின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுடைய தேவையெல்லாம் சந்திச்சுட்டு இருப்பார். இப்படியே சந்திச்சு வரும்போது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு இந்த பூமியிலேருந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் வருவாங்க பிரதிபலனோட. பிரதிபலன் எப்படி இருக்கும், அரசாட்சி செய்கிற பிரதிபலன். அப்படி உயிர்த்தெழுந்து 144,000 பேருடைய வரிசையில் வந்து இந்த பூமியில் ஆட்சி செய்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நித்திய ஜீவனிலே பிரதிபலன் அடைவதற்காகவும் வருவார்கள். அதனால் இந்த அழிஞ்சு போகிற உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு மட்டும் மகிமையை வாங்கிட்டு அழிஞ்சு போகிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஊழியக்காரங்க ஜனங்கக்கிட்ட தான் மரியாதை எதிர்பார்க்குறாங்க, அது இந்த பூமியோட அழிஞ்சு போயிடும். அதனால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அல்லது தேவனுக்காக எதையாவது செய்கிறவர்கள் மனுஷரிடத்திலே பிரதிபலனை தேடக்கூடாது, மனுஷரிடத்தில் மகிமையை தேடக்கூடாது. மத்தேயு 23:5-7 மத்தேயு 23:5-7
தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள், தங்கள் காப்பு நாடங்கள் அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கலை பெரிதாக்கி விருந்துகளின் முதன்மான இடங்களையும் ஜெப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் சந்தைவெளிகளில் வந்தனங்களையும் மனுஷனால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள்.
போதும் போதும், என்ன செஞ்சாலும் சரி, அது எல்லாத்துக்கும் தெரியணும். ஊழியக்காரங்க நீ செய்யற காரியம் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி, நம்ம சபையிலிருந்து என்ன இத்தனை தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க, நம்ம சபையிலிருந்து இத்தனை பேர்த்துக்கு சண்டே ஸ்கூலுக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய காரியங்களை வந்து வெளிச்சம் போட்டு சொல்லிடுவாங்க. சொல்லி சொல்லி என்னாச்சு, அவங்க பலன் அங்கேயே அடைந்தாயிற்று. விசேஷமாக ஊழியக்காரங்க தங்களுடைய வஸ்திரத்தை வித்தியாசப்படுத்திக்குவாங்க, காலரை மாற்றிக்குவாங்க, அங்கேயே போட்டுக்குவாங்க, வேறு ஏதாவது பண்ணிக்குவாங்க. 100 பேர் இருந்தாலும் 100 பேரில் வித்தியாசமாக தெரிகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்குவாங்க. ஆமாம், அப்படி ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் 100 பேர் போனாங்கன்னா தனியாக தெரியும், இவங்க வந்து வேறு ஏதோ வேலை செய்கிறவங்க. அப்போ கிறிஸ்தவனை கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க ஊழியம் செய்கிறாங்கன்ட்டு. அப்படி இருந்தால் அவங்க பலன் இந்த பூமியிலே அடைந்தாயிற்று. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் ஏன் தேவைப்பட்டான், 30 வெள்ளிக்காசு வாங்கினா அதெல்லாம் செஞ்சு அதெல்லாம் கரெக்டு. ஆனால் இன்னொரு கோணத்தில் பார்க்கும்போது யூதாஸ் காரியத்தை எதுக்கு தேவைப்பட்டானா, இயேசு கிறிஸ்துக்கு தனி அடையாளம் எதுவுமே இல்லை, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க, எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதில் இயேசு கிறிஸ்து யாருங்கிறத ஜனங்களால் கண்டுபிடிக்க முடியல. அல்லது வேத பாரகரும் பரிசேயரும் அந்த இயேசு கிறிஸ்து பிடிக்கிறதுக்கு வந்தவங்கள இதில் இயேசு கிறிஸ்து யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியல. காரணம், அவருக்குன்னு தனி அடையாளம் எதுவுமே இல்லை. தனி அடையாளம்னா தாடி வச்சுக்கிறதோ அல்லது சட்டையில் ஏதாவது கலர் வித்தியாசம் பண்ணிக்கிறதோ அல்லது ஏதாவது ஒரு அடையாளம் ஏதாவது இருந்தால் தானே கண்டுபிடிக்க முடியும். அப்படி எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் சாதாரண ஜனங்களில் ஒரு ஆளை போல தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து ஊழியம் செஞ்சார். முகசாயில ஒரே மாதிரி தான் இருந்தது, ஒரே மாதிரி தான் இருந்தது. இப்போ நீ சைனாவுக்கு போய் இறங்குனீன்னா சைனாவில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் தெரிவாங்க உனக்கு. ஆனால் அவனுக்கு வந்து தெரியும் இவங்களை யாருன்னு, அவங்களுக்குள்ள தெரியும். இப்போ வெளிநாட்டுலேருந்து ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்து இறங்குற இந்தியாவுக்காரங்களை பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்மளுக்குள்ளே தெரியும் இங்கே யாருன்னு. பஞ்சாபில் போனால் பஞ்சாபி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பான், ஆனால் அவங்களுக்குள்ளே தெரியும் இங்கே யார் யார் யாருன்னு. ஆமாம், அதனால தான் காட்டி கொடுக்குறதுக்கு அவசியம் ஆள் தேவைப்பட்டது. இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்க எல்லாருமே தனியாக கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் பேர் வால் போஸ்ட் அடித்து ஒட்டிடுவான், கொஞ்சம் பேர் கலரில் துணியெலாம் கலர் பண்ணிக்குவான், சாயம் ஒட்டிக்குவான், கொஞ்சம் பேர் தாடி விட்டுக்குவான், இல்லாட்டினா காலரை சட்டையில் காலர் கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி காலர் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க, அதனால் காலரை மாற்றிடணுன்ட்டு அப்படி காலரை மாற்றிடுவாங்க. அப்படியாக இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஜனங்கிட்டிருந்து மரியாதையும் பெருமையும் வாங்கினதுனால, அந்த வஸ்திரத்தை போட்டதுனால அவங்களுடைய பலன் இங்கே அடைந்தாயிற்று. அதனால் ஊழியம் செய்கிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் ஜனங்கிட்ட மதிப்பு மரியாதையும் தேடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. மற்ற 23 25 28 வரை
மாயக்காரராகி வேதப்பாறை பரிசேரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறிக்கு ஒப்பாக இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிழந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீர்மானம் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிழந்திருக்கிறீர்கள்.
போதும் போதும் போதும். வெளியில் இப்படி நீதிமான்கள் மாதிரி ஊழியம் செய்கிற மாதிரி ஜனங்கிட்ட மதிமையை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள இந்த நல்லவனாக நடித்து நாடகம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய உள்ள எப்படி இருக்குங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், வெளிப்புறத்தை சுத்தமாக்குறான், ஆனால் வசனம் சொல்லுது நீ வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி முதலாவது அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. யாராவது பாத்திரம் கழுவும்போது வெளியில் மட்டும் கழுவிட்டு வைக்க மாட்டாங்க, உள்ள சுத்தமாக்கினதுக்கு அப்புறம் தான் வெளியில் சுத்தமாக்குவாங்க. சாதாரண அதுதான் பழக்கம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, வெளியில் மட்டும் சுத்தம் பண்ணி வச்சுருவாங்க, உள்ள வந்து அழுக்காக இருக்கும். அப்படி வெளியில் சுத்தம் பண்ணி ஜனங்கள்கிட்ட மதிப்பு மரியாதையும் தேடுற ஜனங்களுடைய ஊழியம் அல்லது அவருடைய இருதயம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறது. மனுஷர்களுக்கு முன்பாக புறம்பே நீதிமான்களாக காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்படி ஊழியம் செய்கிறவங்க தேவனால் வருகிற மகிமைக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்காமல் மனுஷரால் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் வெளிப்புறத்திலே நீதிமான்களாக காணப்படுகிறார்கள், அவருடைய உட்புறமோ அசுத்தத்தினாலும் எல்லா வித தேவையில்லாத எல்லா அசுத்தத்தினாலும் நிறைஞ்சிருக்குது. அதனால் ஊழியம் செய்கிறவங்க தன்னை பிரசித்திப்படுத்தி தனக்கு புகழை தேடும்போது நீங்கள் கண்டுபிடிக்கணும், இவங்க வெள்ளையரிக்கப்பட்ட கலரை பாத்திரத்தினுடைய வெளிப்புறம் மட்டும்தான் சுத்தமாக இருக்குது, உள்ளே வந்து அசுத்தமாக இருக்குதுன்னு நாம் கண்டுபிடிச்சி அவங்கள விட்டு விலகிடணும். லூக்கா 16:15 லூக்கா 16:15 மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக காணப்படுகிறது. பரவாயில்ல, நல்லா ஊழியம் செய்கிறாரு, நல்லா சபையை கட்டுறாரு, ஆத்மாக்கள் பரவாயில்ல, நிறைய வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி மனுஷர்கள் புகழ்ந்து மனுஷர்களுக்கு முன்பாக மகிமையை தேடி தேடி வந்தாங்கன்னா என்ன அர்த்தம், தேவனுக்கு முன்பாக அது அருவறுப்பாக இருக்குது. வசனம் சொல்லுது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்படி திரள் திரளாக கூட்டம் சேருது, வர வர ஆட்கள் பெருகிட்டே இருக்காங்கன்னா அங்கே தேவனுடைய காரியம் இல்லை. அங்கே மனுஷனுடைய காரியம்தான் அங்கே நடக்குது. அதனால தான் மனுஷனுக்கு முன்பாக மகிமையை தேடி தேடி அப்படி மனுஷனுக்கு முன்பாக நன்மையை செய்கிறதுனால மனுஷனுக்கு பிரியமான காரியங்களா அப்படின்னா பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து பேசியாச்சுன்னா அந்த சபை பக்கம் ஒருத்தரும் போக மாட்டான். அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறது, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், அன்பாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார், உனக்கு சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குதுன்ட்டு. ஆமாம், இந்த குடுகுறுப்புக்காரன் கூட வந்து நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லுவான், உனக்கு ஒரு குறையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போவான், ஒரு கண்டம் இருக்குதுன்ட்டு போவான். ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கூறி 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 ஆமாம் அப்படியே பாழாக்கு மறுவற்பாக நிறுத்தி அங்கே பாதாளத்துக்கு நேரம் அனுப்பிட்டு இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாதாளத்துக்கு போகிற வாசல் வந்து வரி வழி விசாலமும் அகலமாக இருக்கிறது. ஆனால் பல்லவ ராஜ்யத்துக்கு போகிற வழி வந்து இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள சிலர் அப்படின்னா உண்மையான வழியை கண்டுபிடிக்கிறவர்கள சிலர் அப்படி அழைக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அநேகர் அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒன்று தேவனுடைய காரியத்தில் உண்மை இல்லாமல் இருப்பாங்க, எல்லாம் பாதாளத்துக்கு தான் போவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பரிசுத்த ஸ்தலத்திலே பாழாக்கு மறுவேற்பு நின்றுட்டு இருக்குது. அப்படின்னா தேவனுடைய நீதியும் நியாய தீர்ப்பையும் அறிவிக்கிறது இல்லை, அல்லது அன்றாட பலியும் ஓய்வு நாள் பலியும் அங்கே செலுத்தாம எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் போட்டுட்டு வா வான்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி பாழாக்கு மறுவேற்பு நின்றுட்டு இருக்கிறதுனால ஜனங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. நம்ம நினைச்சா சபையிலேயே தான் நடக்குது, அதனால் நம்ம நினச்சது நல்லது தான். நம்ம அங்கே சபைக்கு போகிறது நல்லா இருக்குது, ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வச்சிருக்காருன்னு ஆசீர்வாதத்தை தேடி தேடி போய் நேராக பாதாளத்தில் தான் விடுவோம். அதனால் மனசரால் வருகிற மகிமையை ஊழியர்கள் தேடக்கூடாது, அதே மாதிரி விசுவாசிகளும் மனசரால் வருகிற மகிமையை தேடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது, வெளிப்புறமாக நீதிமான்களாக காட்டுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. நம்ம நீதி செய்கிறதுனா எப்படி செய்யணும், ஜபம் பண்ணுறதுனா கூட உன் அரைக்கதவை சாத்தி உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாக்கே தெரியும்படியாக நீ ஜபம் பண்ணுன்னு சொல்லுது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஜபம் பண்ணாங்கன்னா நாலு வீட்டு கேட்கும், வேலைக்கு போகும்போது ஜபம் பண்ணுவாங்க, வேலையிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் ஜபம் பண்ணுவாங்க, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜபம் பண்ணுவாங்க, குடும்பமாக உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு டைமுக்கு சண்டை வந்துடும், கிச்சனுக்கு போயாச்சுன்னா சண்டை வந்துடும், அல்லது வேலைக்கு போயிட்டு போகிற நேரத்தில் சண்டை வரும், வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது சண்டை வரும், ஆனால் ஜபம் நடந்துக்கிட்டே இருக்கும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கம் பக்கம் வந்து நம்முடைய சாட்சியை நாமளே கெடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வெளிப்புறமாக நீதிமான்களாக காட்டும்போது நம்மளுக்கு நாமளே நியாய தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறோம். கலாத்தியர் 6:12-14, கலாத்தியர் 6:12-14 வரை. இல்லை, கலாத்தியர் 6:12-14
விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாத படிக்கே உங்களை நித்த சேதனம் பண்ணி கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். நித்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டு படிக்க நீங்கள் நித்த சேதனம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தேயல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக.
மாம்சத்தின்படி நல்வேசமாய் காணப்பட விரும்புகிறவர் எவர்களோ அவர்கள் தங்கள் கிறிஸ்துவனுடைய சிலுவையின் நிமித்தம் துன்பப்படாத படிக்கு உங்களை வித்த சேதனம் பண்ணி கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். அப்படின்னா வெளிப்பிரகாரமாக அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமான்களாக காணப்படுகிற ஊழியக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா யாரு, சிலுவை நிமித்தம் துன்பப்படாதவர்கள். அல்ல அவரே சிலுவை ஏற்றுக்கொள்றதுக்கு அவருக்கும் மனசு இல்ல, அதனால இவர் என்ன பண்றாருன்னா மற்றவர்களுக்கு நீங்க சிலுவையெல்லாம் தூக்கணும்னு அவசியம் இல்லை, சிலுவையை தூக்கணும்னு அப்படின்னா நீங்க ஆண்டவருக்காக கஷ்டம் சகிக்கணும் அல்லது தேவனுடைய வார்த்தைக்காக கஷ்டம் சகிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும், அப்படி இல்லை, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க உலகத்துல தேவனுடைய வார்த்தைக்காக நீ எந்த கஷ்டமும் பட வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்க என்ன செய்யணும்னா நீங்க உறுதி சாதனம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதத்தையும் தருவார். விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள், என்ன அது இன்னைக்கு நடைமுறையில் என்ன அது அப்படின்னா விருத்த சேதனம் சொன்னா ஒரு மனுஷன் புதுசா சபைக்கு வந்தானா என்னென்ன சபையினுடைய ஒழுங்கு இருக்குதோ அவ்வளவும் செஞ்சிட்டா போதும், உங்களுக்கு கஷ்டம் வராது. அப்படின்னா நீ முதல்ல ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசு தாய்வு பெற்றுக்கொள்ளணும், அப்புறம் சபைக்கு ஒழுங்காக வரணும், ராபோஜனம் எடுக்கணும், அப்புறம் முடிஞ்சா நீ ஊழியம் செய்யணும், அப்புறம் பத்தில் ஒன்று நீங்கள் தசமாக காணிக்க கொடுக்கணும். இதுதான் விருத்தச்சேதனம். ஆமாம், இப்படி செஞ்சாச்சுன்னா போதும், நீங்கள் எந்த கஷ்டமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சிலுவையை தூக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டு அதனால வர கஷ்டத்தை நீங்க சகிக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி நீங்க எளிமையான காரியத்தை செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களைய எந்த கஷ்டமும் படுத்த மாட்டாரு, நீங்கெல்லாம் ரொம்பலாம் கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சபையினுடைய உபதேசத்துக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா போதும், நீங்க தேவனுடைய வார்த்தைக்காக கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு யார் சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்படுகிறவர்கள் எவர்களும், வெளிப்படையான ஊழியம், ஜனங்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் தேடுற ஊழியம், மனுஷரால் மகிமையை தேடுகிற ஊழியக்காரங்க இப்படி தான் சொல்லுவாங்க. ஆண்டவன் நம்மளை வந்து கஷ்டத்துக்கு அழைக்கல, கஷ்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் அழைச்சிருக்காரு, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சபையினுடைய உபதேசத்தை கை கொண்டு அப்படி நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆண்டோடைய ஆசீர்வாதம் தானாக நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சபையினுடைய உபதேசத்தை பின்பற்றுவதற்காக கட்டாயப்படுத்துவார்கள். 13 வசனம் வாசிப்போம், காலத்தியர் 6:13. மனம் திரும்பி ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டினுடைய 10 கட்டளையும் கூட கை கொள்ளல ஊழியக்காரங்க, இது வந்து ஊழியக்காரங்க, பழைய ஏற்பாட்டுடைய 10 கட்டளையும் கூட கை கொள்ளல, ஆனா இவங்க ஜனங்கிட்ட என்ன சொல்லுவாங்க, நீ ரசிக்கப்பட்டினா போதும், ஞானஸ்தானம் எடுத்து எல்லாத்துக்குனா நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், உன்னை புது மனுஷன் நினச்சிக்குவாங்க. அதே மாதிரி நீ ஒரு 6 கழித்து ராபோஜனம் எடுத்துட்டினா போதும், நீ இன்னும் பரிசுத்தவான்னு உன்னை நினச்சிக்குவாங்க. அப்படி நாங்கள் அதிக பரிசுத்தமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ராபோஜனம் கொடுப்போம். சில சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து எடுக்கிறவனுக்கு ராபோஜனம் கிடையாது, வேற சபையில் கல்யாணம் பண்ணவனுக்கு ராபோஜனம் கிடையாது. ஆமாம், இப்போ சுத்திகரிப்பு கூட்டம் சொல்லிட்டு அவங்கவுங்களே எல்லா விருத்த சேதனம் பண்ணுற மாதிரி இவங்கவுங்களே எல்லாமே பண்ணிக்கிறாங்க, ராபோஜனம் கிடையாது. இப்படி வச்சு தனித்தனியாக இவங்களே ஒவ்வொரு ஆளுக்கு பரிசுத்தத்துக்கு மார்க் போட்டு பிரித்து பிரித்து வச்சு இவங்கள எப்படி இவன் மனுஷனும் ஊழியக்கார மனுஷனுக்கு முன்பாக மகிமையை தேடுற மாதிரி ஜனங்களே அந்த மாதிரி மாத்திரான், மற்றவங்களோட நீ வந்து அதிக பரிசுத்தவான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு சில சபைகளில் வேலைகளை செஞ்சு அவனை மற்றவர்களுக்கு முன்பாக நீதிமானாக காட்டுறது. இவனும் வந்து ஆண்டவர் சமூகத்துக்கு முன்பாக தள்ளப்பட்டவன், இவனை பின்பற்றுகிற ஆளுகளும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக தள்ளப்பட்டவர்கள். அப்படின்னா ஊழியக்காரன் செய்கிறதும் தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது, அந்த ஊழியக்காரங்கிட்ட ராபாஜனம் எடுக்கிறதும் ஞானஸ்தானம் எடுக்கிறதும் மகா அருவறுப்பாக இருக்கிறது. காரணம், அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லை. அங்கே சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, ஆனால் பாடி பாடி பார்த்தீங்கன்னா சமாதானம் சமாதானம்னு சொல்லி வீட்டை விட்டு கஷ்டம் நீங்காது, கடன் பிரச்சனை தீராது, சண்டை தீராது. அக்கம் பக்கம் பார்த்தாச்சுன்னு அவங்கள வேலை செய்கிற இடத்துல போய் சாட்சியை கேட்டாச்சுன்னா சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஏன் தான் சர்ச்சுக்கு போகிறாங்களோன்னு சொல்லி தெரியலன்னு. சில வீடுகளில் கீழ்ப்படியாதம் இருக்கும்போது எங்கேயாவது சர்ச்சுக்காவது போய் மனம் திரும்பினா போதுன்னு சொல்லிட்டு இந்து குடும்பங்களெல்லாம் அனுப்பிவிடுவாங்க. ஆனால் கிறிஸ்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே போனாலும் அவங்கனால தலைவலியாக தான் இருக்கும். காரணம், இவங்களை வழி நடத்துகிற ஆளுகள் சரியில்லை. ஏன்னா நீதியும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசியாச்சுன்னா அவ்வளோதான், ஓடி போயிடுவான். இவனுக்கு ஜனங்கள் நிறைய வேணும். பெரிய சபையில் கேட்பாங்க, உங்கள் சபையில் எத்தனை பேர் வந்திருக்காங்க இந்த வருஷம், இந்த வருஷம் புதுசாக ரசிக்கப்பட்டவங்க யார், வருஷம் வருஷம் நீங்கள் பத்து பேர்த்தையாவது புதுசு புதுசாக கொண்டு வரணும்னு கட்டளை போட்டுருவாங்க. இவன் என்ன பண்ணுவான், யாரையும் ஒரு ஆளை பிடிச்சி கொண்டு உட்கார வைப்பான். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு வீட்டு வாடகை கொடுப்போம், அதிகமாக உனக்கு ஊழியத்தில் காசு கொடுப்போம், உனக்கு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லிட்டு மேலிடத்துலேருந்து நெருக்குவாங்க. இவன் என்ன பண்ணுறேன்னு சொல்லி தெரியாமல் எதையாவது ஒன்று பண்ணிட்டு கிடப்பான். ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி அனுபவத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு இது எதுவும் வேண்டாம் சொல்லி தப்பிச்சு வெளியில் வந்தவங்க. அதனால் மாம்சத்தின்படி நல்வேசமாக விரும்புகிற ஊழியக்காரங்க மற்றவர்களையும் அதே மாதிரி ஆக்குவாங்க. அதனால் நம்ம சபையில் ஞானஸ்தானம் ஆவிக்குரிய ஞானஸ்தானம், ராபஜனம் ஆவிக்குரிய ராபஜனம், நீதிமானாக இருக்கிறது நீங்கள் உங்கள் சாட்சியில் நீங்கள் தான் நிரூபிச்சுக்கணும். நான் வந்து நீதிமான் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் ராபஜனம் கொடுத்து இவங்க மற்றவங்களோட நீதிமானு நான் சொல்ல முடியாது. நீதிமானுங்கிற சொல்கிறது உங்கள் கிரியில் நீங்கள் தான் உங்களுடைய சாட்சி நிரூபிச்சுக்கொள்ளணும். அதனால் மனுஷர் மத்தியில் நீதிமான்களாக காண விரும்புகிறவர்கள் மற்றவர்களையும் மனுஷர்கள் முன்பாக நீதிமான்களாக காட்டி தானும் கெட்டதும் இல்லாமல் குருடன் குருடனுக்கு வழிகாட்டி இவனும் குருடன் இவனை பின்பற்றி போகிறவங்களையும் குருடன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் குழியில் விழுகிறாங்க. ஆனால் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறாரு, நான் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் சிலையை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டது இருப்பேனாக. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள் தான் மேன்மை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்காக துன்பம் சகிக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு மேன்மை, அதைத்தான் நான் மேன்மை பாராட்டுறேங்கிறாரு. ஆனால் மனுஷரால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க அல்லது மாம்சத்தின்படி நல்வேசமாய் காணப்படுகிற ஊழியக்காரங்க அல்லது மனுஷர் மத்தியிலே மகிமையை தேடுகிற ஊழியக்காரங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு அவங்களுக்கு முடியாது. ஏன்னா நம்ம கஷ்டத்தை எல்லாத்தையும் துன்பம் பாடு மரணம் வியாதி துக்கம் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து ஒரே டைம் முடிச்சிட்டாரு. அதனால் நாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்காக இயேசு சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அதனால் நாம் வந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம மனம் போன போக்கில் போய் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிப்பேன்னு சொல்லி போய் போய் இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடிட்டாங்க. நிறைய கிறிஸ்தவங்க இந்துக்களாகவும் மாறிட்டாங்க, முஸ்லீமாகவும் மாறிட்டாங்க. நிறைய பேர் எதுவும் இல்லாமல் ஆமாம் எந்த இதுக்கும் இல்லாமல் அவங்க வந்து காணாமல் போன ஆடுகள் மாதிரி செதறி அடித்து போயிட்டாங்க. எங்கேயும் போகிறதுக்கு மனம் இல்லாமல், சபைக்கும் போகிறதுக்கு மனம் இல்லாமல், வேதத்தை படிக்கிறதுக்கு மனம் இல்லாமல் அப்படி வந்து தங்கள் மன விரும்பினபடி அவங்க சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. அதை செஞ்சது யார், மக்கள் மத்தியில் மகிமையை தேடுகிற ஊழியக்காரங்க இப்படி 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 செய்யுங்கன்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு பிடிக்கலை, உண்மையானவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் மாய்மானம் பண்ணுறவங்களுக்கு இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு, நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லி நினச்சி சமாதானமாக வாழலாம் சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி நினைக்கிற மனப்பக்குவம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஊழியக்காரங்க நல்லா இருப்பாங்க. அப்படி அவங்களே வந்து இந்த மாதிரி ஊழியக்காரங்க தேடி தேடி போவாங்க. யார் ஆசீர்வாதம் போகிறா, யார் தீர்க்க தரிசனம் சொல்லுவா, யார் நான் மனசில் இருக்கிறதெல்லாம் நினச்ச மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு தான். தேவன் வந்து நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுத்தார், நாம் அதை கை கொண்டு நாம தான் நம்முடைய நீதியின் கிரியைகளை முன்னேறி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் இந்த காயின் ஆம்பல் பலி செலுத்தும் போதும் கூட அந்த காயினை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ அவங்ககிட்ட போய் வாதாடி அவனை கொண்டும் போட்டேன், நீ நன்மை செஞ்சுருந்தனா உனக்கு மேன்மை இருக்குது, ஆபேலுக்கு கிடைச்ச மேன்மை உனக்கும் இருக்குது, அது நீ நன்மை செஞ்சுருக்கணும். நன்மை செய்யாமல் போகும்போது உனக்கு மேன்மை இல்லாமல் போச்சு. நீ நன்மை செஞ்ச, ஆனால் ஜனங்கிட்டே நீ மதிப்பை எதிர்பார்த்துட்ட, மகிமையை எதிர்பார்த்துட்ட, அதனால் உன் பலன் அடைந்தாயிற்று. அந்த மாதிரி காயின் மேலே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டிருக்காரு. அவனும் பலி செலுத்துறதுக்கு பலியெல்லாம் தூக்கிட்டு வருவான். பலி செலுத்தும் போது ஆண்டவர் அவனையும் சேர்த்து பலி செலுத்திடுவார் பலிபீடத்துக்கு வந்தானா. ஆனால் பலிபீடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த காயினை பார்த்து நம்ம இவன் தான் காயின்னு சொல்லி காட்டி கொடுத்து அவன் நம்மளே போட்டுருவான். அதனால் மனுஷர்கிட்ட மைமையை தேடுகிற ஊழியக்காரங்களை பார்த்து நாம் தான் விலகி போகணும். அவங்ககிட்ட வாதாடுறதுக்கு போகக்கூடாது. அப்படி வந்து அநேகம் பேர் இருக்காங்க. அதனால் ஊழியம் செய்கிறவர்கள், விசேஷமாக உபத்திரவ காலத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க மனுஷரால் வருகிற மகிமையை தேடுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்துருக்கார் ஊழியம் செய்கிறதுக்கு ஜனங்களுக்கு. விசேஷமாக 1000 ஆண்டு ஆட்சி பூமியில் ஆரம்பிக்கும் போது முதல்ல 7 வருஷம் உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்தில் யார் யார் என்னென்ன செய்யணுங்கிற எல்லா பிரமாணத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஜனங்க என்ன செய்யணும், குடும்பம் குடும்பமாக இருந்து என்ன செய்யணும், ராஜா என்ன செய்யணும், மந்திரி என்ன செய்யணும், இப்படி எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு பிரமாணம் கொடுத்துருக்கார். ஊழியம் செய்கிறவங்க என்ன செய்யணும், ஊழியம் செய்யாதவங்க என்ன செய்யணும், தேவனுடைய முத்திரை பெற்றுக்கொள்ளாதவங்க என்ன செய்யணும், தேவனுடைய அடையாளம் இல்லாதவங்க என்ன செய்யணும், அல்லது இந்துக்கள் என்ன செய்யணும், முஸ்லீம்கள் என்ன செய்யணும், கடவுள் அறியாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்து வச்சுருக்கார். அதனால் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டவனுக்கு கொஞ்சமான தண்டனை, அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகமான தண்டனை. அதனால் இப்போ ஊழியம் செய்கிறவன் அவன் ஊழியத்தில் தேவனுடைய மகிமையை தேடி அவன் போயிட்டே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் கலப்பின் மேல் தன் கையை வச்சு பின்னாடி திரும்பி பார்த்தானா அவ்வளோதான், அவனு அல்லன்ட்டார். பின்னால் ஏன் திரும்பி பார்க்குறான்னா மக்கள்கிட்ட மகிமையை எதிர்பார்க்குறான். மனிதரால் வருகிற மகிமை தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் நீ கலப்பை பிடிச்சின்னா நீ நேரம் முன்னால் பார்த்து போயிட்டே இருக்கணும். ஏர் ஓட்டம் உங்களுக்கு தெரியும், கலப்பை பிடிச்சாச்சுன்னா எந்த காரணத்தை கொண்டும் பின்னால் திரும்பக்கூடாது. பின்னால் திரும்பினா என்ன ஆகும், ஆமாம், கலப்பை காலுக்குள்ளே வராது, காலில் குத்திடும். கலப்பை கொழு இருக்குல்ல, அந்த கொழு காலில் குத்திடும். அதனால் எந்த காரணத்தை கொண்டு உழுகிறவன் என்ன சத்தம் கேட்டாலும் பின்னால் திரும்ப மாட்டான். ஆமாம், நிறுத்திட்டு தான் அவன் பேசுவான், மாட்டான். ஏன் அந்த மாதிரி ஆண்டவர் உதாரணம் சொல்லியிருக்காங்கன்னா அதில் எல்லாம் படிக்க வேண்டிய பாடம் இருக்குது, எழுத்தின்படியே அது சில காரியங்கள் இருக்குது. அதனால தான் கலப்பின் மேல் கையை வச்சு பின்னாடி திரும்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. வேறு ஏதாவது காரியத்தை சொல்லிவிட்டு அது பின்னாடி திரும்பக்கூடாதுன்னா மக்களுக்கு புரியாது. அதனால் கலப்பை வந்து நல்ல உதாரணமாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பின்னாடி திரும்பினானா என்ன நடக்குன்னா அவன் கால் குதிங்கால அடி ஒழுகும், அப்புறம் அவனால் நடக்க முடியாது. ஆமாம், அதை வந்து சுகமாக்குறதுக்கு போனால் அந்த அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற வைத்தியம் என்ன பண்ணுவானா, எந்த குழையை அரிச்சு அந்த குழையை எடுத்துட்டு வாம்பா. ஆ, கிராமத்தில் இருக்கிற பழக்கம், எடுத்துகிட்டு வந்து அந்த குழையை சூடாக்கி அதுலேயே சூடு வச்சாதான் சரியாகும்பா. அப்படியெல்லாம் வந்து கிராமத்தில் வந்து நடைமுறை இருக்குது. அப்படியாக ஊழியம் செய்கிறவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் பின்னிட்டு திரும்பி பார்த்து மனுஷர்கிட்ட மகிமையை தேடக்கூடாது. ஒன்று தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 3-6 வரை, ஒன்னு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம்.
எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாகவும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடிய நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்களை இதில் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியே நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாயிருக்க கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை.
போதும். முதலாம் நூற்றாண்டில் ஊழியர் செஞ்ச ஊழியக்காரங்க எழுதியிருக்காங்க, ஏன்னா நாங்கள் தேவனுக்கு பிரியமுண்டாக ஊழியம் செய்கிறோம், மனுஷருக்கு பிரியமுண்டாக அல்லது மனுஷரால் வருகிற மகிமையை நாங்கள் தேடவில்லை. அப்போ தேவனுக்கு பிரியமான ஊழியம் செய்கிறோம்னா எப்படி ஊழியம் செய்கிறோம்? தேடக்கூடாது. அல்லது தேவனுக்கு பிரியமுண்டான ஊழியம் செய்யணும்னா எப்படி செய்வாங்க? யோனா செஞ்சான் பாருங்க, எப்படி செஞ்சான்? இல்லை, அவன் ஊழியம் செய்யும்போது எப்படி செஞ்சான்? யோனா ஊழியம் செய்யும்போது எப்படி
செஞ்சான்?
அப்படி ஊழியம் பண்ணல. பைபிளை வந்து எத்தனை தடவை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல, படிச்சவங்களுக்கு தெரியும். யோனா எப்படி ஊழியம் பண்ணனா? அவன் பிரசங்கம் என்ன?
இன்னும்
40 நாள் இருக்குது. இனிமே ஆண்டவர் அழிக்க போறார், அதனால மணந்திருக்கு. அதே மாதிரிதான் யோனாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும். சொன்னா யோனா எப்படி பிரசங்கம் பண்ணானோ அப்படிதான் பிரசங்கம். ஆமா, எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க யோனாவின் நாட்கள் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தெரியாம இருக்காங்க. யோனா எப்படி பிரசங்கம் பண்ண, அதே மாதிரி பிரசங்கம் தான். இன்னும் 7 வருஷம் இருக்குது. அதான் கடைசி நாட்கள்ல யோனாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும். நோவாவின் நாட்கள்லயும் லோத்தின் நாட்கள்லயும் நடந்தது போல நடக்கும். லோத்து அதே மாதிரிதான். லோத்துக்கு வந்து உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கூப்பிட்டு வா அப்படிங்கிறார். நோவாவின் நாட்கள்னா நோவா வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான், பாதி நேரம் பிரசங்க பாதி நேரம் வேலை. யோனானா யோனா ஒரு நாள் பிரயாணம் பண்ணி என்ன சொல்லிட்டான், இன்னும் 40 நாள் இருக்குது, அவ்வளவுதான் நினைவே காலின்ட்டான். ராஜா முதல் கொண்டு எல்லாரும் உடனே உட்காந்து ஜெபம் பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஊழியம். ஏன்னா இவனுக்கு சொல்லியிருக்காரு, இவன் முதல்ல இது வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடினான், இவனுக்கு 3 நாள் நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவனை கொண்டு வந்திருக்காரு, அப்போதான் அவன் அடக்க மாட்டேன் போய் சொல்லிப்போ அப்படிங்கிறாரு. ஆமாம், மீன் வயிற்றுக்குள்ளே போட்டு 3 நாள் நல்ல ட்ரைனிங் கொடுத்து உபவாசம் போட்டு தனி ஏசி ரூம் கொடுத்து ஜெபம் பண்ண வச்சு அப்புறம் வந்து அந்த ஊரில் போய் பிரசங்கம் பண்ணால் நல்லா பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டவர் வார்த்தை கீழ்படியாமல் போய் யோனா போல் அடிபட்டு வந்து தான் ரொம்ப தைரியமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏன்னா இல்லாட்டா தண்டனை உண்டு, சொல்கிறது சொல்லியே தான் ஆகணும். இல்லாட்டா திருப்பி ஒரு மீனை கட்டலிட்டார்னா ஆமாம் போய் அங்கே தான் பாசம் எடுக்க வேண்டியது வரும். ஆமாம், அந்த மாதிரி தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள் எல்லாருமே நியாய தீர்ப்பை கூறிக்கிட்டே இருப்பாங்க. தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதனால் பாலாக்கு மறுவறுப்பு பசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டு இருக்கிறது, அதனால் அங்கே போகிறவனுக்கெல்லாம் இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. விசேஷமாக உபத்திரவு காலத்தில் ஊழியம் செய்கிற 2 சாட்சிகள் தேவனுடைய நியாய தீர்ப்பை ஜனங்களுக்கு கூறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் தண்ணீரை இரத்தமாகவும் மற்றும் பலவிதமான வாதைகளினால் வாதிக்க அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். அப்படியாக தேவனுக்கு பிரியமான ஊழியம் செய்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் உண்மையும் நேர்மையுமாக தேவனிடத்திலிருந்து மகிமை பெற்றுக்கொள்ளும்படியாக ஊழியம் செய்வார்கள். ஆனால் ஜனங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊழியக்காரங்களை நிறைய பேர் கொலை செஞ்சு அநேகரை சிலுவையில் அடிப்பாங்கன்னு கூட சொல்லியிருக்கு. அதனால் அந்த மாதிரி காலங்கள் வரப்போகுது. அப்படி உண்மையும் நேர்மையுமாக ஊழியம் செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஜனங்கள் நம்ம இருக்கிற தலைமுறையில் உருவாக போகிறாங்க. அப்போ மனுஷர்கிட்ட மகிமையை எதிர்பார்த்தா மனுஷர்கள் எல்லாமே செய்வாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்ற சிலரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஊழியம் செஞ்சுட்டு தங்களுடைய வருமானத்துக்காக வேலையும் செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஜனங்கிட்டேருந்து எதுவுமே கிடைக்காத சமயத்தில் வந்து வேலை செஞ்சும் கூட ஊழியத்தை செஞ்சுருக்காங்க. ஏன்னா உண்மையாக ஊழியம் செய்யும்போது யாரும் கேட்க மாட்டாங்க, யார்கிட்டேருந்து எந்த உதவியும் கிடைக்காது. அப்போ வேலை செஞ்சு ஊழியம் செய்ய வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு உருவாயிருக்கு. அதேமாதிரி இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிற பக்கம் வந்து உண்மையாக ஊழியம் செய்யும்போது ஜனங்க எந்த உதவியும் செய்யாமல் இருக்கும்போது அவர்கள் பகுதி நேர வேலை பகுதி நேர ஊழியம் செஞ்சு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்கள். அதனால் கடைசி நாட்களில் மனுஷரால் மகிமை எதிர்பார்க்குற ஜனங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் இந்த பூமியிலே கிடைக்கும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரங்களுக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது மிக குறைவாக இருக்கும். மற்ற 24:40-41 போதும், இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். அப்படின்னா ரெண்டு பேர் ஊழியம் செஞ்சுட்டு இருப்பான். ஒருத்தனுடைய ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரு, ஒருத்தனுடைய ஊழியத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறது இல்லை, அவனை கைவிட்டுறாரு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் தேவனுக்கு பிரியமாக ஊழியம் செய்கிறான், இன்னொருத்தன் மனுஷனுக்கு பிரியமாக ஊழியம்
செஞ்சிட்ருக்கிறான்.
அப்போ அவன் கைவிடப்படுவான். ஏன்னா அவன் பிரதிபலன் இந்த பூமியிலேயே எதிர்பார்த்துட்டான். வால் போஸ்ட் அடித்தாச்சு, டிவியில் வந்தாச்சு, மேக்சினில் வந்தாச்சு, மாலையிலெல்லாம் போட்டாச்சு, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்படின்னா அவன் பலன் இங்கேயே அடைந்தாயிற்று. அதனால் அவன் கைவிடப்படுவான். அப்போது தேவனுக்கு உண்மையாக ஊழியர் சேர ஊழியக்காரங்களாக இருந்தால் அவர்களை தேவன் எடுத்துக்கொள்வார். இரண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். அப்படின்னா ரெண்டு விதமான சபைகள், ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடுற சபை, இன்னொன்று தேவனுக்காக காத்திருக்கிற சபை. கற்புள்ள கண்ணியாக தேவனுக்காக காத்திருக்கிற சபைகள் இருக்குது, இன்னொன்று பூமிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிற சபைகள் இருக்குது. அப்படி ரெண்டு விதமான சபைகள் இருக்கும். அதில் ஒரு சபை ஏற்றுக்கொள்ளப்படும், மற்ற சபை கைவிடப்படும். எந்திரனா தேவனுடைய வசனத்தை சிந்தித்து தியானிக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்திற்குண்டான காரியங்களை சிந்தித்து தியானித்து இருக்கிற சபை ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன பண்ணு, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், பையன் எல்கேஜியில் சேர்த்தாச்சு, அதுக்கப்புறம் அவனை ஹைஸ்கூலில் சேர்க்கணும், காலேஜ் படிக்க வைக்கணும். அப்போ அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் சபைக்கு போகிறது. ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை ரெடியாக்கும், ஒரு வீடு கட்டிட்டு அது மெத்தைக்கு மேலே இன்னொரு மெத்தை கட்டணும், இந்த ஆசீர்வாதத்தை தரணும், காலேஜ் பிடிச்சாச்சு அவனுக்கு கல்யாணத்தை பண்ணணும், அப்படியே தான் போயிட்டு இருப்பாங்களே ஒழிய ஆண்டவர் அவங்கள எப்படி வழி நடத்துகிறார், அவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன, பூமிக்குரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு முக்கியமா, பொருளாதார ஆசீர்வாதம் முக்கியமாங்கிறத சிந்திச்சு பார்க்க மாட்டாங்க. அப்படி மனுஷனுக்கு முன்பாக நல்லா இருக்கணும், அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். துன்பம் கஷ்டம் நோய் வாதை அதெல்லாம் வரவே கூடாது, எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அப்படின்னா உண்மையாக நீதி நியாயம் செஞ்சுட்டு இருந்தால் உண்மையாக அப்படியும் செய்வார். ஆனால் தேவனை விட்டு வழி விலகும் போது அப்பப்போ ஆண்டவர் தண்டனையும் கொடுப்பார். அது நேசிக்கிறதுனால தான் தண்டனை கொடுத்து அவர் வந்து மனந்திருப்பு வைக்கிறார். சிலவங்களுக்கு எவ்வளவோ தண்டனை கிடைச்சாலும் மனந்திருப்பாமல் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனாலும் உபத்திரவ காலத்தில் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அதனால் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருந்தால் நாம் இந்த பரலோகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மனுஷருக்கு முன்பாக பிரியமுள்ளவர்களாக இருந்தால் இந்த நம்முடைய வாழ்க்கை பூமியோடு முடிச்சு போயிடுது. அதனால் நாம் வந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவனுடைய சிலுவையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்காக கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு நாம் வாழும்போது இந்த பூமியிலேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். பல்லவத்திலேயும் நம்மளுக்காக பிரதிபலனை ஆண்டவர் சேர்த்து வைத்திருக்கிறார். அதே மாதிரி ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தாலும் உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்யும்போது அவர்களை பூமியிலையும் ஆசீர்வதிக்கிறார், பல்லவத்திலையும் அவர்களுக்கு நல்ல பிரதிபலனை வைத்திருக்கிறார். அதனால் ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது நீதி செய்கிறவர்கள் மனுஷர்கள் முன்பாக நீதியை தேடாமல் தேவனுக்கு முன்பாக நீதியை தேடும்படியாக விசுவாசிகள் வந்து நன்மை செய்யணும், ஊழியக்காரங்க ஊழியம் செய்யணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.